நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம். நேயர்களே, பிறருக்கு உதவுவது நல்லது இல்லையா? அதிலும் உதவியை திருப்பித் தர இயலாதவர்களுக்கு உதவுவது மேலானது. அதிலும் வாழ்வின் கடநிலை மனிதர்களான மனநலம் குந்தி கேட்பாரற்று கைவிடப்பட்டோருக்கு உதவுவது மனித மாண்பின் உச்சக்கட்ட பணி. தமிழ்நாட்டின் திருநெல்வேலியில் தனது நண்பர்களுடன் இந்த அரும்பணியில் ஈடுபட்டுள்ளார் செல்வராஜ் அவர்கள். வசதியான குடும்பத்தில் பிறந்து தொழில் அதிபராக உள்ளார் செல்வராஜ். அவரை நாம் இப்போது சந்திக்கிறோம். வணக்கம் செல்வராஜ் அவர்களே.
வணக்கம்.
இப்போ நீங்கள் டைல்ஸ் கடை வச்சுருக்கிறீங்க இல்லையா?
ஆமாம்.
இப்போ ஒரு வசதியான வாழ்க்கை, வசதியான பின்னணி, அப்படிலாம் இருந்து கூட அநாதரவான கைவிடப்பட்டவர்களுக்கெல்லாம் முடிவெட்டுறீங்க அப்படின்னு நாங்கள் கேள்விப்படுறோம். எப்படி துவங்குச்சு இந்த மாதிரியான ஒரு மனிதநேய பணி சொல்லுங்களேன்.
எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. அதாவது நம்ம வந்து வசதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம், நமக்கு மூணு வேளை சாப்பாடு கிடைக்குது, நம்ம சேர்ந்தவங்க எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம மனசில் ஆள் மனசில் இருக்கும், எல்லாருக்குமே உதவி பண்ணணுங்கிற ஒரு எண்ணம். ஸோ நான் வந்து ஒரு நாள் காரில் போயிட்டு இருக்கப்ப ஒரு சகோதரன், மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரன், ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில குப்பையில் கிடந்தார். நான் இப்போ காரை கிராஸ் பண்ணி போயிட்டேன். போனதுக்கப்புறம் அவரை முகத்தை பார்த்துட்டேன். நம்ம வீட்டில் ஒருத்தர், இல்லை நமக்கு சொந்தமான ஒருத்தர் இந்த மாதிரி கிடந்தால் நம்ம விடுவோமா அப்படின்னு என் ஆள் மனசில் தோணுச்சு. உடனே ஒன்றுமே பண்ணல, என் ஃப்ரெண்டுக்கு ரெண்டு பேருக்கு கால் பண்ணேன். இப்படி ஒரு சகோதரன் கிடக்கும், நம்ம அவங்கள வந்து நம்ம கிளீன் பண்ணி ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். அவங்க ரெண்டு பேரும் சரின்னு சொன்னாங்க. உடனே கடையில் போய் தேவையான சீசர், அதுக்கப்புறம் ட்ரிம்மர், இதெல்லாம் வாங்கிட்டு வந்து அடுத்த அரை மணி நேரத்தில் அவரை குளிப்பாட்டி, முடியை வெட்டி அவரை குளிப்பாட்டி பார்க்குறப்ப எங்களுக்கு கிடைச்ச அந்த ஆனந்தம் இருக்குது தெரியுமா, உண்மையாகவே அதை விவரிக்க முடியாது. நான் அப்படியே ஒரு ஆனந்தம், அப்படி ஒரு வித்தியாசம் கிடைச்சிச்சு அவர் முகத்தை பார்க்குறப்ப. அதுக்கப்புறம் அவரை கூட்டு போய் ஒரு மனநல காப்பகத்தில் விட்டு அவரை பேணி பராமரிச்சுட்டு வந்துட்டுருக்குறோம். ஸோ இது காரணம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே ஒன்று, நம்ம சகோதரனா எல்லாருமே நம்ம சகோதரன் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது என்னோட எண்ணம்.
சரி, அப்படியா இருந்தா கூட உங்களுக்கு வந்து இப்போ அவரை பார்த்த அந்த ஒரு கணம், அந்த ஒரு நொடியில வந்து அந்த ஒரு எண்ணம் வந்தது, அதை தவிர உங்களுக்கு வேற ஏதாவது உந்துதல், இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா?
ஏற்கனவே இதே மாதிரி சோசியல் மீடியால ஒரு சகோதரன் முடிவெட்டினதை நான் பார்த்திருக்கேன், ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்திருந்தேன். அதுவும் என்னோட மனசுல இருந்தது. ஸோ அதை பார்க்கவும் இதையும் பார்க்கவும் உடனே எனக்கு கனெக்ட் ஆச்சு. இமீடியட்டா நம்ம இதை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வேலையை ஆரம்பிச்சேன்.
சரி, இப்போ அப்படியே வேலையை ஆரம்பிச்சா கூட மற்றவங்க எல்லாம் தப்பா நினைப்பாங்களே அப்படி எல்லாம் ஒரு யோசனை வரும். நம்ம ரொம்ப வசதியா இருக்கிறோமே, கார்ல போறோமே, இப்படி எல்லாம் ஒரு பிஸ்னஸ் மேனா இருக்கிறோமே, இப்படிலாம் கீழே இறங்கி இப்படிலாம் பண்றதை வந்து மற்றவங்க கொஞ்சம் குறை சொல்லுவாங்களே, தப்பா நினைப்பேன், இவனுக்கு என்ன வேலை அப்படிலாம் கேட்பாங்களேன்னு யோசனை வரலையா?
எனக்கு எந்த யோசனையுமே இல்லை. எனக்கு பிடிச்சிருக்கு, என் மனசுக்கு சந்தோஷமா இருக்குது. அதனால நான் யாருமே இது வரைக்கும் எப்படி தப்பாவும் எதுவும் சொல்லவும் இல்லை. எல்லாருமே நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ என் ஃபேமிலியிலுமே எனக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணாமல் என் ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்போ கூப்பிட்டாலும் என் கூட வந்து எனக்கு பண்ணுறதுக்கு தான் தயாராக தான் இருந்தாங்க. நம்ம ஆள் மனசில் எல்லாருக்குமே உதவி பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது, ஆனால் யார் அதை தூண்டி விடுவாங்க அப்படிங்கிறது தான் இப்போ விஷயம். ஸோ நம்ம யாராவது ஒருத்தவங்க இனிஷியேட்டிவ் எடுத்தாங்கன்னா பின்னாடி தொடர்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அதை நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்துருக்குறேன்.
சரி, இது இப்போ முதல்ல இந்த மாதிரி ஒரு ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவருக்கு உதவி செய்யணும், இந்த மாதிரி அவரை முடிவெட்டி அல்லது அவருக்கு தேவையான உதவிகளை செய்யணும்னு நீங்கள் தொடங்கினது எப்போ தொடங்குனீங்க?
சரியா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க இதை ஆரம்பிச்சோம்.
அப்ப 5 ஆண்டுகளாக நீங்க இதை செஞ்சுட்டு இருக்கீங்க.
ஆமா.
சரி, என்ன மாதிரி பணிகள் எல்லாம் செய்யறீங்க இப்போ?
இப்போ வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை பார்த்தா உடனே அவங்களுக்கு வந்து முடிய வெட்டி, அவங்களை குளிப்பாட்டி, அவங்க கிட்ட பேச்சு கொடுப்போம். அவங்க அறகுறையா பேச்சு திறன் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு தேவையான ஒரு இடத்துல, ஒரு காப்பகத்துல விடுவோம், இல்லைன்னா மனநலம் காப்பகத்துல விட்டு அவங்களை பராமரிப்போம். அடுத்தது அவங்களோட அட்ரஸ் தெரிஞ்சிச்சு, இல்லைன்னா வழி தவறி வந்துட்டாங்க, அவங்களோட அட்ரஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க வீட்டை கண்டுபிடிச்சு உங்க வீட்டில் கூட கொண்டு போய் நாங்கள் சேர்த்துறோம். அதுக்கப்புறம் இதுல வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தெளிவா இருக்கிறவங்களை நாங்கள் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு அடுத்தபடியான வாழ்வாதாரத்தை, அதாவது ஒரு ஏதோ ஒரு வேலை கொடுத்து அவங்களோட தேவைகளை அவங்களே பூர்த்தி பண்ற மாதிரியான வேலைகளும் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு கூட பெருமாளுங்கிற ஒரு சகோதரனை கொஞ்சம் கை கால் வந்து அவருக்கு விளங்காம இருக்கிற மாதிரி, அதாவது பேரலைஸ் ஆன மாதிரி இருக்குது. ஸோ அவரை கூட்டு போய் அவரை சரி பண்ணி அவரை வந்து பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு டாக்டர்கிட்ட நான் கூட்டு போறேன். அப்பாயின்மெண்ட் 4 மணிக்கு கொடுத்துருக்காங்க.
சரி, இப்போ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு அமைப்பு ரீதியாக செயல்படுறீங்களா, அல்லது தனி மனிதர்களாக இணைந்து தான் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறீங்களா?
இல்ல தனி மனிதர்களை இணைஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த காப்பகம் பாத்தீங்கன்னா ஆர் சோயான்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கிறாங்க. அந்த அமைப்புல உள்ளவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்ப நாங்க வந்து இங்க ரோட்ல எடுக்கிற சகோதர சகோதரிகளை எடுத்து நாங்க அவங்க கிட்ட கொடுப்போம், அவங்க வந்து நல்லபடியா பராமரிச்சுட்டு இருக்கிறாங்க. நாங்க ரோட்ல எடுக்கிறத அவங்க பராமரிச்சு ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையான உதவிகளை அவங்க பண்றாங்க, அவங்களுக்கு தேவையான உதவிகள் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். சோ இந்த மாதிரி தான் இணைஞ்சு பண்ணிட்டு இருக்கிறோம். அது போக நான் என்னோட நண்பர்கள் என்ன பண்றோம் அப்படின்னா, ரோட்ல வந்து ஆக்சிடென்ட் ஆனா கூட, பொதுவா வந்து ரோட்ல ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா நம்ம ஆம்புலன்ஸ் தான் நம்ம கூப்பிடுவோம். நான் என்ன பண்ணுவேன்னா, ஆக்சிடென்ட் ஆகி நம்ம அந்த உங்களை வந்து உயிர் பிழைக்க வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இது தெரிஞ்சது அப்படின்னா, நான் ரத்த கலரையா இருந்தாலும் நான் என்னோட கார்ல ஏத்தி கொண்டு போய் அவங்கள ஹாஸ்பிட்டல்ல நம்ம சேர்த்துருவோம். எதனால அப்படின்னா, அந்த காரோட ரத்தம் ஆயிடுச்சு அப்படின்னா மிஞ்சி போன ஒரு 600 ரூபா 700 ரூபா தான் அவங்க சர்வீஸ் அடிக்கிறதுக்கு, ஆனா சுத்தமாயிரும். நம்ம அந்த உயிரை காப்பாற்றி பாக்குறப்ப நம்ம அதுல கிடைக்கிற சந்தோஷம் பாத்தீங்கன்னா அதுக்கு ஈடு இணையே கிடையாது. இந்த மாதிரி சர்வீஸும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை வந்து எஜுகேட் பண்ணிட்டு, எங்க இந்த மாதிரி ஏதாவது பாத்தீங்க அப்படின்னா காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி எஜுகேட் பண்ணிட்டு இருக்கோம் சார்.
சரி, இப்ப நீங்க இந்த ஆக்சிடென்ட் அந்த விபத்தை பற்றி சொன்னீங்க. பொதுவாக வந்து ஒரு அபிப்பிராயம் வந்து நிலவுறது உண்டு. இப்ப ஒரு விபத்துல ஒருத்தர் மாட்டிக்கிட்டா அவரை வந்து மருத்துவமனைக்கெல்லாம் கொண்டு போகும்போது போலீஸ் வரும், அப்புறமா கோர்ட்டுக்கு போகணும் அப்படின்னு. நம்ம போலீஸ் என்னமோ நம்ம தான் தப்பை நம்ம தான் செஞ்சங்கிற மாதிரி உதவி செய்ய போனா கூட அப்படியே திருப்பிடுவாங்க அப்படின்லாம் ஒரு அபிப்பிராயம் இருக்கு. அந்த மாதிரி சிக்கல் எதுவும் நீங்க சந்திக்கலையா?
இதுவரைக்கும் அந்த மாதிரி சிக்கல் நான் சந்திச்சதே இல்லை. என்னோட முதல் நான் ஆக்சிடென்ட் கேஸை எடுத்ததே 2 பெண் காவலர்கள் தான். சாத்தூர்ல அந்த டோல்கேட் பக்கத்துல ஆக்சிடென்ட் ஆகி அவங்களோட கீழே விழுந்து மூஞ்சிலாம் ரொம்ப ரத்தமாயி மண்டையெல்லாம் அடிபட்டு ரொம்ப அன்கான்சியஸா தான் இருந்தாங்க. ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுனா நான் மதுரைக்கு போயிட்டு இருக்கிற வழியில அவங்கள பார்த்து அவங்கள கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு பார்த்தேன். ஸோ அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ஆக்சிடென்ட பொறுத்த வரைக்கும். ஆனா காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அவங்க சப்போர்ட் தான் பண்றாங்க. நமக்கு வந்து இது வரைக்கும் எந்த ஒரு தடங்களும் பண்ணதுல கேள்வி கூட எதுவுமே கேட்க மாட்டாங்க. என்ன நடந்துச்சிங்கன்னு மட்டும் கேட்பாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம அந்த சொந்தக்காரங்களை வர வச்சு அவங்க கிட்ட நம்ம இதை ஒப்படைச்சிட்டு போயிடுறோம்.
இப்ப இப்படி வந்து நீங்க நிறைய உதவிகள் செஞ்சிருக்கிறீங்க, அந்த வகையில உங்க மனதை வந்து நெகிழ செய்ததாக சில சம்பவங்கள் அல்லது இந்த மாதிரியான நிகழ்ச்சி அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா?
இருக்கு. அதாவது முதல்ல நான் ஒரு சகோதரனை பார்த்தேன்னு சொன்னல, அதுதான் என்னோட முதல் இது. அந்த முதல் சம்பவம் வந்து மறக்க முடியாது. ஏன்னா அவரை வந்து அவ்வளவு மிகவும் மோசமான நிலையில குப்பையில கிடந்தவரை நம்ம எடுத்து கொண்டு போய் அவரை கிளீன் பண்ணி பாக்குறப்ப அவரு அப்படியே நம்மள அவரோட முகத்தை அவர் கண்ணாடியில கட்டுறப்ப அவர் அதிர்ச்சியா பார்த்துட்டு அப்புறம் திரும்ப எங்களை அப்படியே ஒரு குழந்தை மாதிரி பார்த்தாரு. அது உண்மையிலே மறக்க முடியாத சம்பவம். அதே மாதிரி ஆக்சிடென்ட் கேஸ்லயும் ஒரு ஊர்ல இருந்து வர்றப்ப ஃபேமிலியா கீழே விழுந்து பைக்ல இருந்து கீழே விழுந்து அப்படியே ரத்தா கிடந்தாங்க. ஸோ ஃபேமிலியை கொண்டு வந்து ஒரு குழந்தையும் கொண்டு வந்து சேர்த்தோம். அவங்க டாக்டர்ஸ் சொல்றதுதான், சீக்கிரமா கொண்டு வந்தனால இவங்களை காப்பாத்திட்டோம் அப்படின்னு. ஏன்னா பெட் ரொம்ப போயிட்டு இருந்தது. அந்த நேரத்துல கிடைக்கிற சந்தோஷம் வந்து உண்மையில வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு சந்தோஷம் தான் நான் சொல்றேன்.
நேயர்களே, நாம் கேட்டுக்கொண்டிருப்பது SBS வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு. ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு SBS தமிழ். நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் தமிழ்நாட்டில் மனநலம் குன்றியவர்களை மனிதநேயத்துடன் பேணும் செல்வராஜ் அவர்கள். சரி, இப்போ இந்த மாதிரி உதவி செய்கிறதுக்கெல்லாம் வந்து நிதி தேவைப்படும் இல்லையா? அதாவது பொருளாதாரம் இல்லாமல் வந்து நிறைய உதவிகள் செய்ய முடியாது. அதை எப்படி சமாளிக்கிறீங்க?
கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறாரு, முடிஞ்ச அளவுக்கு நம்ம கையில இருந்து போட்டுக்கிறோம். இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டால் ஃப்ரெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கிறோம்.
பொதுவாக குடும்பத்தில் வந்து யாருக்கும் வராத அக்கறை, ஏன் உங்களுக்கு, ஏன் இந்த வீண் வேலை அப்படின்னு பொதுவாக சொல்றதை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். உங்க குடும்பத்தில் வந்து உங்களை எப்படி எடுத்துக்கிறாங்க?
ஃபர்ஸ்ட் உனக்கு இது தேவையா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் இந்த போட்டோஸ் எல்லாம் அவங்ககிட்ட கொண்டு போய் காட்டுவேன். காட்டுறப்ப அவங்களுக்குமே சந்தோஷம், நல்லா இருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஆச்சரியமா பார்ப்பாங்க. ஸோ எனக்கு என்கரேஜ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கொரோனா டைம்லயுமே பார்த்து பண்ணுப்பா அப்படின்னு தான் சொன்னாங்க. மற்றபடி போக வேண்டாம்னு நீ தட பண்ணவே இல்லை.
பொதுவாக வந்து இப்போ உதவிகள் நிறைய செஞ்சா கூட முடி வெட்டுற அளவுக்கு வந்து நிறைய பேர் இறங்கி செய்கிற மாட்டாங்க. என்ன முடி வெட்டுறது என்னமோ ஒரு கேவலமான தொழில் மாதிரி சில பேர் நினைக்கிறது உண்டு. அது ஒரு தவறான கருத்தாக இருக்கட்டும். நம்ம வந்து இந்த மாதிரி இறங்கி முடி வெட்டுவோம் அந்த அளவுக்கு இறங்குறதுக்கு உங்களுக்கு ஒரு தயக்கம் அப்படி ஒன்று வரலையா?
இதுவரைக்கும் வந்ததில்லை. அதை வந்து வந்த விஷயத்த யார் பண்ணுவா, நம்ம தான் இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான்
பண்றேன். இந்த மாதிரி நீங்க இப்ப உதவி செஞ்சுட்டு இருக்கிறீங்க. சரி, இந்த சமூகத்துல வந்து இப்படி இவர்கள் எல்லாம் செஞ்சான்னா இன்னும் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி எதுவும் உங்களுக்கு தோணுதா இந்த சமூகத்தை பற்றி நினைக்கும் போது?
கண்டிப்பா. அதாவது அந்த ஆக்சிடென்ட் கேஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே எப்பவுமே நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க நம்ம சகோதரர்கள் எல்லாருமே நினைக்கணும். அப்படி நினைச்சா கண்டிப்பா யாரையும் ரோட்ல விட்டுட்டு போக மாட்டாங்க, ஆக்சிடென்ட் கேஸா இருந்தாலும் வேற எதுவா இருந்தாலும். அதே மாதிரி இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை நம்ம வந்து நிறைய பேர் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவங்க உடனே வீட்டை விட்டு அடிச்சு அனுப்பிடுறாங்க, வெளியே போன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணாம அவங்களுக்கு தேவையான ஒரு ட்ரீட்மெண்ட்டோ இல்லை அவங்களுக்கு சார்ந்த காப்பகங்கள் எது இருந்தாலும் அங்கே கொண்டு விட்டாலே போதும், நிறைய பேர் ரோட்டில் இருக்க மாட்டாங்க. அதை இந்த சமூகம் வந்து கண்டிப்பாக செய்யணும்னு நான் நினைக்கிறேன்.
சரி, இப்போ நீங்கள் இந்த மனநலம் பாதிக்கப்பட்ட அந்த சம்பவத்தை குறிப்பிடுறீங்க. இப்போ சிலரை வந்து அந்த குடும்பத்தோடு மீண்டும் இணைக்கிறதுக்கு உதவி இருக்கிறீங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அது மாதிரியான சம்பவங்களோ நிகழ்வான தருணங்களோ?
ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி கூட ராஜபாளையத்துல இருந்து ஒரு சகோதரர் இங்க நம்ம திருநெல்வேலியில சுத்திக்கிட்டு இருந்தாரு. அவரை நாங்க மீட்டு எடுத்து அவரை குளிப்பாட்டி அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறப்ப அவரு சொன்னாரு, எனக்கு ராஜபாளையம் அப்படின்னு சொல்லி இடத்த சொன்னாரு. நாங்க அட்ரஸை கண்டுபிடிச்சு அவங்க ஃபேமிலியோட ஒப்படைச்சிட்டோம். ஸோ அவங்களுக்கு ஃபேமிலியில அவ்வளவு சந்தோஷம். அதுபோக இன்னொரு விஷயம் அப்படின்னா, இதே மாதிரி ஒரு பெரியவர் வந்து ரோட்ல விழுந்து கிடந்தாங்க, ரொம்ப சாப்பாட்டுக்கே வழியாத மாதிரி விழுந்து கிடந்தாங்க. அப்ப எனக்கு போன் வந்துச்சு, இப்படி ஒருத்தங்க வீட்டுல விழுந்து கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லி நான் போய் பார்த்து அவருக்கு டீ பண்ணு எல்லாம் வாங்கி கொடுத்து மடியில உட்கார வச்சு அவங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன், பெரியவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்ப அவர் எனக்கு வந்து ஊரு காயல்பட்டினம் அப்படின்னு சொல்லி மட்டும் சொன்னாரு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமா சோசியல் மீடியா மூலமா அவரோட அட்ரஸை கண்டுபிடிச்சு டீட்டெயில் கேட்டா, அவர் மிகப்பெரிய செல்வந்தர், மனைவி இறந்ததுனால மனநலம் பாதிக்கப்பட்டு ரோட்ல வந்து கிடந்தாரு. திரும்ப அவர் ஃபேமிலி கிட்ட கொண்டு போய் அவரை ஒப்படைச்சிட்டோம். அவரு வந்து ஒப்படைச்சதுல ஃபாரின்ல இருந்து ஒருத்தர் எனக்கு கால் பண்ணி, ஒரு எவ்வளவு பெரிய ஆளு, நீங்க உண்மையில ரொம்ப ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டினாரு. ஸோ அந்த மாதிரி நிகழ்ச்சியான சம்பவங்கள் நிறைய அப்பப்ப நடக்கும்.
சரி, இப்ப நீங்க வந்து பணி செய்யும் போது சில சிக்கல்களை எதுவும் எதிர்கொள்கின்றீர்களா? அது என்ன மாதிரியான சிக்கல் சொல்லுங்களேன்.
ஆமா, அதாவது நடைமுறையில பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ரோட்ல இருந்து எடுக்கிறோம், எடுத்துட்டு நம்ம அவங்களுக்கு உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு போனோம் அப்படின்னா அதுக்கு நிறைய நடைமுறை சிக்கல் இருக்குது. எந்த மாதிரியான, அவங்களை எடுத்த உடனே போலீஸ் கொண்டு போய் எஃப்ஐஆர் போடணும், எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறம் ஜிஹெச் கொண்டு போய் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க டாக்டர்கிட்ட கொடுக்குறோம். அட்டெண்டர் இல்லாத காரணத்தினால சில நேரத்துல என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, ரெண்டு நாள் கழிச்சு அவங்கள ரோட்ல மறுபடியும் போட்டு போயிடுறாங்க. அந்த நேரத்தை அவங்கள பாக்குறப்ப நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம இவ்வளவு தூரம் அவங்கள சரி பண்ணணும்னு சொல்லி இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நம்ம கொண்டு போய் பார்த்துருக்கோமே, மறுபடி ரோட்ல போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமா இருக்கும். அது வந்து இது வந்து என்ன பண்ணனே தெரியல. அரசாங்கம் தான் இதுக்கு வந்து ஒரு முழுமையான தீர்வு கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து.
எதிர்காலத்துல வந்து, அதாவது தொடர்ந்து இப்படியே செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி நினைக்கிறீங்களா, அல்லது வந்து இது மாதிரி இதையே ஒரு திட்டமாக ஒரு அமைப்பாக மாற்றி அந்த மாதிரி செய்யணும் அப்படியா, என்ன 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 திட்டம் வச்சிருக்கிறீங்க?
இல்ல, இப்போதைக்கு இந்த மாதிரி நம்ம செய்யற மாதிரி செஞ்சுக்கிறோம். ஆனா என்னோட நெடுநாள் கனவா நான் வச்சிருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த மனநலம் பாதிக்கப்பட்டு உள்ளவங்களுக்கு ரோட்ல உள்ளவங்கள தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும், அவங்களுக்கான தேவைகளை அவங்களே பூர்த்தி செய்யற மாதிரி நிலைமைக்கு அவங்களை கொண்டு வரணும். அதுக்கு ஒரு முகாமோ அந்த மாதிரி ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசை. ஏன் அப்படின்னா, இங்க வந்து நமக்கு சரியான ஒரு இடம் இங்க இல்லை. உண்மையை சொல்ல போனா தமிழ்நாட்டுல அந்த மாதிரி சரியான இடம் இல்லை. அது இருந்தா உண்மையிலே நிறைய பேரை நாங்க பழைய நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கான முயற்சிகளை செய்வோம்.
இப்ப நீங்க உங்க நண்பர்கள்னு சொன்னீங்க இணைந்து செய்யறது, அது மாதிரி நிறைய நண்பர்கள் வர்றாங்களா, அல்லது வந்து இவனோட போனா இப்படிதான் அப்படிங்கிற கணக்குல ஒதுங்கி போறாங்களா?
இல்ல, அப்படி இல்லை. பொதுவா நான் வந்து திரு மேக்ஸ் பிரின்ஸ், அப்புறம் மிஸ்டர் டேனியல், மிஸ்டர் சாலமோன், இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் பண்றோம். ஆனா அந்த சோசியல் மீடியால போறப்ப நிறைய நண்பர்கள் நம்ம தொடர்பு கொள்றாங்க. தொடர்பு கொண்டு, நான் என்னைக்கு போறீங்க, எங்களையும் கூட்டு போங்க, எங்களையும் கூட்டு போங்க, எங்களுக்கு ரொம்ப உற்சாகப்படுத்ததான் செய்யறாங்க. யாருமே வந்து விலகி போகல, எப்ப கூப்பிட்டு வராத செய்யறாங்க.
வேற என்ன மாதிரியான உதவிகள் எல்லாம் நடக்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க?
நான் வந்து அரசாங்கம் மூலமா இதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு வந்து அரசாங்கம் மூலமா ஒரு காப்பகம் அமைச்சு கொடுத்தாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு மறுவாழ்வு கிடைக்கும். ஸோ அதை வந்து நான் தமிழக அரசாங்கத்துக்கு நான் ஒரு இது ஒரு கோரிக்கையாகவே நான் வைக்கிறேன்.
மிக்க நன்றி செல்வராஜ். மனிதநேயத்தோட சமூகத்தில் ஒதுக்கப்பட்ட மக்களுக்கு நீங்கள் செய்கிற பணி வந்து மகத்தான பணி, அரும் பணி. மனநலம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுறது வந்து மிகவும் சிறப்பான பணி, மிகவும் பாராட்டுக்குரியது. வாழ்த்துக்கள், தொடருங்கள். நன்றி, வணக்கம்.
எனக்கு இந்த வாய்ப்பளித்த திரு ரைசவர்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.